ஆசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். டெக்கவேடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளையும் இன்று அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை 2018 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலை பொழுதுக்கு பொருத்தமான வகையிலே நாம் தர இருப்பது ஒரு நரந்தொகையினுடைய 17வது பாடல், தெள்ளிய ஆலின் சிறுபழத்து உருவிதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெறும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழல் ஆகுமே. இந்த நரந்தொகை பாடலினுடைய பொருள் என்னவெனில், சிறிய மீனின் முட்டையை காட்டிலும் மிக சிறியதான ஆலமரத்து விதையானது முளைத்து பெரிய மரம் ஆனபின் யானை குதிரை தேர் பெரிய காலாட்படை முதலானவற்றோடு அரசர் தங்கியிருக்க நிழல் தரும் ஒரு இடமாக அமைந்து விடுகின்றது. தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயந்து சிறுமியின் சினையிலும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெறும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழல் ஆகுமே. இந்த நரந்தொகை பாடலை உண்மையில் இயற்றியவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அதிவீர ராமபாண்டியன், இவர்தான் இந்த நரந்தொகை பாடல்களை இயற்றிய ஒருவர். அதிவீர ராமபாண்டியன் என்பவர் கொற்கை நகரத்தில் வீற்றிலிருந்து ஆட்சி புரிந்த அரசர். அக்காலத்தில் கொற்கை நகரம் சிறு துறைமுகமாக விளங்கியது. இவர் பாண்டிய மரபினர். இவரை தெற்காசி பாண்டியர் என்றும் கூறுவர். இவருடைய ஆட்சி காலம் 11ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி என்று சொல்லப்படுகின்றது. இவர் தமிழிலும் வடமொழியிலும் புலமை மிக்கவர், சிறந்த சிவபக்தர், குரு மூலமாக சிவதீட்சை பெற்றவர். நரந்தொகை என்னும் வெற்றி வேட்கை, நைரதம், இலிங்க புராணம், காசி காண்டம், வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். அவை யாவும் இவருடைய புலமைக்கு எடுத்துக்காட்டாகும். நரந்தொகை என்பது நல்ல தொகுப்பு என்று பொருள். நல்ல நல்ல நீதிகளை எல்லாம் தொகுத்து அளிக்கும் நூல், எளிய நடையில் அமைந்தது. ஒவ்வொரு பாடலும் சிறப்பான நீதியை போதிக்கின்றது. தீர்க்கதரிசி போல் ஒவ்வொன்றையும் ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லுகிறார். அவர் கூறியுள்ள கருத்துரைகள் யாவும் வாழ்க்கையில் இன்றும் நம் கண்முன் நிதர்சனமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவருடைய சகோதரர் வரதுங்க ராம பாண்டியனும் புலமை மிக்கவர், பல நூல்களை இயற்றியுள்ளார். இவர் மனைவியரும் சீலம் மிக்க சான்றூர் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த நரந்தொகை பாடல்களை இயற்றியவர் யார் என்றும் நீங்கள் இப்போ அறிந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாம் தர இருப்பது ஒரு சிறந்த பழைய திரைப்பட பாடல் ஒன்று எமது நேர்களுக்காக.
உலகத்தின் தூக்கம் கலையாதோ ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரைமேல் திறக்க வைத்தான். மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு வெள்ளி விளக்காயறியும் கடல் தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் மயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம். அறையை பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். கரையில் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கரை மேல் பிறக்க வைத்தார்.
நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி. கலந்து சிறப்பிப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழறிஞர் நண்பர் திரு லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள். வணக்கம் லக்குவன் அவர்களே.
வணக்கம் சன்மாஸ்வையா.
ஆமாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று திரும்பவும் இங்கே வந்து எமது நேயர்களோடு கலந்துரையாட தயாராக இருக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே முதலிலே நாங்கள் எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை பற்றி கதைத்தால் நன்றதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே தமிழ் மொழியினுடைய சிறப்பு அதனுடைய தொன்மை அதனுடைய சிறப்பியல்களை பற்றி எமது நேயர்களோடு சிறு விளக்கம் ஒன்று தர முடியுமா?
நிச்சயமாக ஐயா, தமிழ் தொன்மை என்று நினைக்கும் பொழுதே நமக்கெல்லாம் உடம்பெல்லாம் சிலிருக்கும். அது போன்ற ஒரு நிகழ்வு செம்மொழியாக தமிழ் உயர்ந்து இருப்பதற்கு முக்கிய காரணம் அதன் தொன்மை தன்மையே ஆகும். தமிழினம் தமிழ் மொழி தமிழ் இலக்கியங்கள் ஆகிய அனைத்தும் மிக்க தொன்மை சார்ந்தவை என்ற கருத்து தற்போது ஆய்வறிஞர்களால் உறுதிப்பட்டுக் கொண்டே வருகிறது. குறிப்பாக தமிழின் தொன்மையை தமிழ் இலக்கியங்கள் பல பட பேசுகின்றன. இறையனார் கலவியில் உரை காட்டப்படும் முச்சங்க வரலாறு தமிழ் இலக்கியத்தின் இலக்கிய களத்தின் தொன்மையை எடுத்திருப்பதாக உள்ளது. அது கேள்விப்பட்டிருக்கலாம் முத்தமிழ் சங்கம் பற்றி.
ஆமாம், இந்த சங்க காலம் சங்கம் அறிவிய காலம் என்றெல்லாம் தமிழ் வரலாற்றை தமிழ் இலக்கண இலக்கிய வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது எல்லாம் வரும் என்று நினைக்கின்றேன்.
அது ஒன்றும் சாதாரண செய்தி இல்லையா. உதாரணமாக முச்சங்க வரலாறு தமிழ் இலக்கிய களத்தின் தொன்மையை எடுத்திருப்பதை நாம் கொண்டாலும் கடல் கொண்ட தென் மதுரையில் இருந்த முதற் சங்கம் 4400 ஆண்டுகள் செயல்பட்டதாகவும், கபாடபுரத்தில் இருந்த இரண்டாம் சங்கம் 3700 ஆண்டுகள் இருந்ததாகவும், மதுரையில் இருந்த மூன்றாம் சங்கம் 1850 ஆண்டுகள் இருந்து செயல்பட்டதாகவும் இறையனார் கலவியில் உரை தெளிவாக நமக்கு உரைக்கின்றது. இந்நூலின் கருத்துப்படி பாத்தீங்கன்னா, முச்சங்கங்களின் மொத்த செயல்பாட்டு காலம் 9950 ஆண்டுகள் வருது ஐயா, 10,000 ஏறக்குறைய வருது,
ஏறக்குறைய 10,000 ஆண்டுகள் வரையில்
பழமையான ஒரு மொழி என்று ஆராய்ச்சியாளர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த 10,000 ஆண்டுகள் சங்ககாலமாக கொள்ளப்பட வேண்டிய நிலை இதன் வழி ஏற்படுகிறது. அறிஞர்கள் கருதுகிற கடை சங்க காலமான கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்னதாக 10 நூற்றாண்டுகள் சங்கங்கள் இருந்துள்ளன என்ற முடிவிற்கு இதன் வழியாக வர இயலும். இதுல சங்ககாலத்தின் சங்க இலக்கியத்தின் காலம் என்பது சுமார் கிமு 7ஆம் நூற்றாண்டு அளவில் இருந்து தொடங்குவதாக கொள்ளலாம். இந்த எல்லை கற்பனை கலந்தது என்று கருதுவாரம் உண்டு. இருப்பினும் இந்நூற்றாண்டையே நிலைநிறுத்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அறியும் பொழுது இக்கருத்தின் உண்மை நமக்கு புலப்படுகின்றது ஐயா.
ஆமாம், இன்று உலகிலே இருக்கின்ற மொழிகளிலே ஒரு குறிப்பிடக்கூடிய செம்மொழி அந்தஸ்தை பெற்றதே நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. அந்த வகையிலே தமிழ் மொழியிலே பல எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஒரு மிகவும் ஒரு ரசனை உள்ள மொழி என்று உலகத்திலே இருக்கின்ற ரசனை உள்ள மொழிகளிலே தமிழும் ஒன்று என்று கூறுவார்கள். இதிலே இருக்கின்ற சொற்பதங்கள், ஒரு சொற்கு பதிலாக நாங்கள் பாவிக்கக்கூடிய பலவிதமான சொற்கள் எல்லாம் காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த எழுத்து வடிவம் தமிழ் மொழியிலே எவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டது, அதனுடைய வரலாற்றை பற்றி நீங்கள்
நிச்சயமாக இது போன்ற இலக்கிய சான்றுகள் தமிழின் தொன்மையை எடுத்து எம்பினாலும் சான்றுகளை தரும் இலக்கியங்களின் காலம் என்பது ஐயத்திற்கு இடமளிப்பதால் இவை தரும் சான்றுகளை துணை சான்றுகளாகவே வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். மேலும் எழுத்து வடிவம் நீங்க கேட்டீங்க, எழுத்து வடிவ இலக்கியங்களில் பயன்படுத்தப்படும் தமிழ் வரி வடிவம் என்பது பன்னெடுங்காலமாக பல்வகை மாற்றத்திற்கு உட்பட்டு வளர்ந்து வந்திருப்பதால் இவற்றை கொண்டு பண்டைக்கால வரலாற்றினை உறுதி செய்ய முடியவில்லை. அதனோடு பண்டைய வரி வடிவத்தையும் உணர முடியவில்லை, முடியாமல் போய்விடுகின்றது. இருந்தாலும் இக்குறை நீங்கி உண்மை உணர உணர்த்தப்பட்ட குகை கல்வெட்டுக்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க?
ஆமாம், தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் பல கல்வெட்டுக்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தமிழ் மொழியினுடைய தொன்மை, அதனுடைய எழுத்து வடிவங்கள் தொடர்பில் என்று நினைக்கின்றேன்.
ஆமாம், அதை பற்றி சில செய்திகள் சொல்ல விடுகிறேன். இங்க பாருங்களேன், இந்த கல்வெட்டுக்கள் என்று நினைக்கும் பொழுதே நமக்கு அவை மக்கள் நமக்கு விட்டு சென்ற சான்றுகள் என்றுதான் கொள்ள வேண்டும் இல்லைங்களா?
ஆமாம்,
அகழ்வாய்வுகள் போன்றன தரும் எழுத்து வடிவ சான்றுகளை கொண்டு தமிழின் தொன்மையை அறிய அறிஞர்கள் முயல்கின்றார்கள். தமிழ்நாட்டில் உள்ள தொன்மை வாய்ந்த குகைகள் காணப்படும் கல்வெட்டுகளில் இருந்து கிடைக்கும் எழுத்து வடிவங்களை ஆராய்ந்து அவற்றின் வழியாக தமிழின் தொன்மையை அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்பது இப்பொழுது மிக நன்றாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. ஐராவதம் மகாதேவன் தமிழின் தொன்மையை அறிந்து கொள்ள பண்டைய கால கோயில் கல்வெட்டுகளை குகை கல்வெட்டுகளை மூன்றினை முன்வைக்கின்றார். குகை கல்வெட்டுகளில் மிகவும் முக்கியமானவை 3, மாங்குளத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன், கிமு 2ஆம் நூற்றாண்டு, ஜம்பையில் அதியன் நெடுமான் 5, கிபி 1ஆம் நூற்றாண்டு, புகழூரில் சேரல் இரும்புரை கிபி 2ஆம் நூற்றாண்டு வெட்டி வைத்த கல்வெட்டுகளாகும். இவை சங்ககாலத்தை சார்ந்தவை என்று உறுதியாக கூறலாம். இதனால்தான் நாம் நிச்சயமாக தமிழ் மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி, நல்ல மொழி, நாம் போற்ற வேண்டிய மொழி என்று முடிவு கூறலாம் ஐயா.
ஆமாம், நல்ல விஷயங்களை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் உங்களுடைய இன்றைய கலந்துரையாடலினுடைய அடுத்த பாகத்துக்கு செல்கின்றோம். இந்த தமிழ் மொழியை பொறுத்தவரையிலே தமிழ் இம்மொழியினுடைய சிறப்பிலே புகழ் சேர்த்த பல அறிஞர்கள் இருக்கிறார்கள், பல கவிஞர்கள் இருக்கிறார்கள், இவர்களுடைய வரிசையிலே தமிழுக்கு பங்காற்றிய பலர் இருக்கிறார்கள். அந்த வகையிலே கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் கம்பனுடைய கம்பராமாயணம் இன்று தமிழை போற்றுகின்ற ஒரு காவியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே கம்பனும் கண்ணதாசனுக்கும் இடையிலான தொடர்புகளும் பின்னர் நீண்டு செல்கின்றது. கம்பராமாயணத்தை பின்பற்றியதாக கண்ணதாசனுடைய எழுச்சி வளர்ச்சி எல்லாம் சென்றிருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய கருத்துக்கள் இது தொடர்பில் எவ்வாறு நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
நிச்சயமாக நிச்சயமாக, கம்பன் வந்து கண்ணதாசன் தன்னை பற்றி பேசும்பொழுது கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், கன்னி தமிழாலே உடை பாட வேண்டும் என்று பாடுகிறார். இன்றைக்கும் இம்மண்ணில் கம்பன் கவிதை நிலைத்திருக்கும் எனும் நம்பிக்கை கவியரசருக்கு உண்டு. அந்த நம்பிக்கையினால்தான் காலமழை ஆழியிலும் காற்றுவெளி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று அவரால் எழுத முடிகிறது. தொட்டதையெல்லாம் இவரும் தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறார். கம்பன் சீதா பிராட்டியை வைதேகி, மைதிலி, ஜானகி, சீதை என்றெல்லாம் அழைக்கிறார். கண்ணதாசனும் எல்லா பெயர்களையும் தேவைப்பட்ட பொழுது பயன்படுத்துகிறார். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ என்ற பாடல் ஞாபகம்
அந்த பாடல் ஞாபகம் இருக்கின்றது.
அந்த மாதிரி ஒரு புறம் பார்த்தால் மிதிலையில் மைதிலி என்றும்
இன்னொரு பாடலும் நான் அண்மையில ஒரு கரையோக்கி நிகழ்ச்சி ஒன்றிலே பாடிய பாடல் நினைக்கின்றேன், இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அந்த பாட்டிலே கூட ஒரு இடையிலே ஒரு இடத்திலே வருது, கம்பன் கண்ட சீதையுந்தன் தாய் அல்லவா.
சரியா சொன்னீங்க, இங்கே குறித்து வைத்திருக்கிறேன். அப்புறம் அதுவும் இல்லாம அழகிய மிதிலை நகரநிலை யாருக்கு ஜடையை காத்திருந்தார் என்றும், கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா. இப்ப சொன்னீங்களே அதே போன்று பல கருத்துக்கள். அயோத்தி நாட்டை கம்பன் வர்ணிக்கும் பொழுது அந்நாட்டில் எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று சிறந்திருந்தார்கள். அது தாக்கம் நம்ம கவியரசருக்கு ஏற்பட்டு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை என்பதை, எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் பெற வேண்டும், அதை கம்பன் பாட்டு பாருங்க, எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாகும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ என்ற கம்பன் பாட்டை அப்படியே உள்வாங்கி கண்ணதாசன் பாடுகிறார். அவரே நடித்த பாட்டு அது, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், அப்படியே அப்படியே உள்வாங்கிறாரு.
ஆமாம், பெரும்பாலான இதுகள் எல்லாம் கம்பராமாயணத்தினுடைய தாக்கம் தான் கண்ணதாசனிலே அவருடைய பாடல்களிலும் ஏற்பட்டிருக்கின்றது நீங்கள் கருதுகிறீர்களா?
நிச்சயமாக நிச்சயமாக, கம்பன் பாடிய ராமகாதையில் நோக்கமே ஒருவனுக்கு உறுத்தி என்பதுதான். அதனால்தான் சுந்தரகாண்டத்தில் ராமனுக்கு அனுமன் மூலம் செய்தி சொல்லும் சீதை, வந்து இணைக்கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடையன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் என்கிறாள் கவிரச கண்ணதாசன். ராமாவதாரத்தை பாடும்பொழுது ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் என்பார். அந்த பாடல் உங்களுக்கு நினைவு வருங்களா?
நான் நினைக்கின்றேன், அவ்வளவு பெருசா ஞாபகம் இல்ல.
திருமால் பெருமை நினைக்கிறேன், திருமால் பெருமை படத்துல அந்த திருமால் விதவிதமான உருவெடுத்தார்களே, அதுல ஒரு தாரம் என்பதை ராமன் பாத்திரம் காட்டுகிறது என்று கூறுவார். அது மட்டுமல்ல, திரைப்படத்தில் ஒரு தலைவன் தன் தலைவியிடம் உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனிதான் தொடமாட்டேன், அந்த பாட்டு
உங்களுக்கு பாட்டுனால ஞாபகம் இருக்கின்றது,
வசந்தம் மாளிகை என்ற படத்துல. உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று பாடுவார். இதுக்கெல்லாம் தாக்கம் அவருக்கு கண்ணதாசன். நினைக்கிறேன் கண்ணதாசன் வந்து கம்பராமாயணத்தை முழுக்க முழுக்க படிச்சிருக்காரு, அதனால்தான் அவரை மீறி சொற்கள் வருகின்றன இல்லைங்களா?
ஆமா, ஆனால் இது என்ன முடியும் என்று சொன்னால், இவர்கள் பாடல்களிலே தத்துவங்களை நல்ல சிறந்த கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவ்வாறான விடயங்களை அவர்கள் கடைபிடித்ததாக இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன், தமிழ் வளர்ச்சி தமிழ் இலக்கியம் என்பதெல்லாம் ஒரு இலக்கியம் படைப்பவரை ஒரு இலக்கியவாதியாக மட்டுமே நாம் பார்க்க வேண்டும்.
ஆமாம் ஆமாம்,
இப்பொழுதெல்லாம் நாம் அவருடைய சொந்த வாழ்க்கை கலந்து விடுகிறோமோ அந்த இலக்கியம் படைத்ததற்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறது இல்லைங்களா?
ஆமாம் ஆமாம்,
அதை பகுத்து பார்க்கும் ஒரு அன்னப்பறவை மேல் நம்ம பறவை போன்று நாம் இருக்க வேண்டும் நினைக்கிறேன் ஐயா. அன்னப்பறவை அந்த நீரை விட்டு விட்டு பாலை மட்டும் குடிக்குமாம் இல்லையா?
ஆமாம் ஆமாம்,
அவருடைய சொந்த வாழ்க்கையை நாம் ஏன் போட்டு குழப்பிக் கொள்வானேன்? அவருடைய கவிதை, அவருடைய இலக்கிய நயம், இலக்கிய பண்பாடு, அவருடைய வார்த்தை நயம், அதை அனுபவிக்கும் பொழுது அவரை ஒரு மனிதராகத்தான் பார்க்க வேண்டும் இல்லைங்களா? ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன், மேன் இஸ் அ பேட் சோசியல் அனிமல் அப்படி சொல்றாங்க. அதே நம்ம ஒரு குறியீடாக வைத்துக் கொண்டு கம்பனையோ அல்லது கண்ணதாசனையோ அல்லது வாலியையோ நாம் பார்த்தால் அவர்களுக்கு குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறையை நாம் காண்பதற்கு நமக்கு அருகதை இல்லை, நமக்கு என்ன படைத்திருக்கலாம் அதை பார்க்கிறோம் இல்லைங்களா?
ஆமா ஆமா, படைப்புத்தான் முக்கியம். படைப்பு என்றது ஒரு சின்ன விடயம் அல்ல, அதை எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விடயமும் அல்ல, ஒரு சிலர் தான் சிறப்பான முறையில செய்து முடித்திருக்கிறார்கள்.
நிச்சயமா நிச்சயமா, அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் தமிழில் பேச வேண்டும், தமிழ் இலக்கியத்தை கற்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இலக்கியம் என்பது ஒரு காலத்தின் கண்ணாடி, மிரர் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் கண்ணாடி இல்லைங்களா? ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்பு மனிதன் எப்படி வாழ்ந்தான், ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் எப்படி வாழ்ந்தான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஜெயகாந்தன் படிக்கும் பொழுது அப்ப இருந்த மக்கள் தெரிவாங்க. இப்ப நீங்க ஜெயகாந்தன் எழுதிய கதாபாத்திரங்களையும் இப்ப இருக்க மக்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு நிச்சயமாக ஒரு பிடிப்பு கிடைக்காது, ஒரு மகிழ்வு கிடைக்காது இல்லைங்களா?
ஆமா, இது ஒரு காலத்தின் வெளிப்பாடு தான். இலக்கியங்கள் எல்லாம் அந்தந்த காலத்தை பிரதிபலிக்கின்ற கண்ணாடிகளாகத்தான் இருந்திருக்கின்றன.
நிச்சயமாக, மிரர் ஆஃப் லைஃப் என்று கூறுகிறார்கள், அதாவது வாழ்க்கையின் கண்ணாடிதான் இல்லைங்களா? அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக ராமன், மன்னவன் பணி என்றாலும் நின் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ என்று கூறி கானகம் புறப்படுகிறான். ஆனால் அண்ணனுக்கு முடியவில்லை என்றதும் தம்பி இலக்குவன் சீற்றம் கொள்கிறான், சிங்கத்துக்கு இட வேண்டிய உணவை ஒரு நாய்க்கிடலாமோ என்று கேள்வி கேட்கிறான். இது கம்பராமாயண காட்சி. ராமனோ நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை என்று கூறி தம்பியின் சினம் தவிர்க்க முயல்கிறான். அதாவது நதியில் நீர் இல்லாமல் போவது நதியின் குற்றம் இல்லை, இதில் யாரும் பிழை செய்யவில்லை, எல்லாம் விதியின் பிழை எனும் கம்பன் கருத்தை கண்ணதாசன் கையாளுகிறார். அந்த ஓமையை பாருங்க, எவ்வளவு அழகா போட்டிருக்காரு. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்.
பாட்டு
நினைவுறதா?
ஆமா, அந்த பாட்டு நல்ல ஞாபகம். நான் வீடுகளிலே சும்மா இருக்கிற போது அந்த பாட்டை ஞாபகப்படுத்தும்.
அந்த கவியரசர் எழுதும்போது நம் முன் கம்பன் வரைகள் தான் வந்து நிற்கின்றன. எனவே கம்பனை நாம் கவியரசர் மூலமாக பார்க்கின்றோம். எத்தனை பேர் கம்பன் உடைய கம்பராமாயணத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்? மிக மிக குறைவு இல்லைங்களா?
ஆமாம், எங்களை கம்பராமாயணம் சொன்னால் முற்று முழுதாக விளங்கக்கூடிய ஒரு வகையல்ல. அந்த கம்பராமாயண பாட்டில் உள்ள உள்கருத்துக்களை எல்லாம் சிறந்த முறையிலே மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே வெளிக்கொண்டு வந்தவர் கண்ணதாசன் தான். கவிதை
பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், நினைவு கொள்ள வேண்டும் இல்லைங்களா?
ஆமாம்.
மேலும் இலக்குவன் பாருங்க, நீர் உல எனின் உல மீனும் நீளமும் நானும் சிதையும் ஆர் உளம் எனின் உளம் அருள்வாய் என்கிறான். அதாவது இராமனை தண்ணீருக்கு உமையாக்கி, குளத்தில் தண்ணீர் இருந்தால்தான் மீனும் பூக்களும் இருக்கும், நீ இருந்தால்தான் நானும் சிதையும் இருப்போம் என்பது இலக்குவன் கருத்து. இதைத்தான் கண்ணதாசன் குளத்திலே தண்ணீர் இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, எங்க ஊர் ராஜா படத்திலீங்க. அத மாதிரி ஒவ்வொரு ஆளுமை, அவருடைய ஆளுமை திறனை போற்ற வேண்டும், அவருடைய ஆளுமை அந்த வரிகளை போற்ற வேண்டும். அப்படியே வார்த்தை வந்து விழுமாங்க. அப்படியே எழுதிட்டு இருக்கும்போது எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா சொல்லுவாங்க, அவ்வளவு வார்த்தைகள் வந்து விழுந்துட்டே இருக்குமா, தேவையான வார்த்தைகள் நீங்க எடுத்துக்கன்னு சொல்லுவாராம் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அவர்.
ஆமாம், லக்குன் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே ஏறக்குறைய நேரமும் நிறைவுக்கு வருகின்ற காரணத்தினால் அடுத்த நிகழ்ச்சியிலே அடுத்த வாரமும் இதே நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாங்கள் தொடரலாம் என்ற நினைப்போடு இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பித்தமைக்காக முத்தமிழ் இசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா, சந்திப்போம் மீண்டும்.
நேர்களே, அந்த நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நவம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடார்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, நவம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். இதாக சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து திருமுருகன் திருப்பணி சபையின் ஏற்பாட்டிலே வருடாந்தம் இடம்பெறுகின்ற தீபாவளி பண்டிகை சிறப்பு நிகழ்ச்சி எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 11 மணி தொடக்கம் எமது ஆலய வளாகத்திலே, இலக்கம் 145 சர்ச் வீதி நியூசிலாந்து திருமுருகன் ஆலய மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து முருகன் அடியார்களையும் அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து ஆலய திருப்பணி வளர்ச்சிக்கு உதவுமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் திருப்பணி சபையினர். இந்த தீபாவளி பெஸ்டிவல் நிகழ்ச்சியிலே பல உணவு தேன் பண்டங்களும் மற்றும் பல்வேறு சிறுவர் சிறுமிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் என சிறப்பு நிகழ்ச்சிகளாக இடம்பெற இருக்கின்றது இவரிட தீபாவளி பண்டிகை சிறப்பு விழா. இந்த நிகழ்வு நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையின் ஏற்பாட்டிலே எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 11 மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வருக, ஆதரவு தருவக என கேட்கின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையினர். மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று, சிறப்பு சொற்பொழிவு. ஸ்ரீ கோபால வல்லி தாச சுவாமி அவர்களினுடைய சிறப்பு சொற்பொழிவுகள் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் கிரேட்னஸ் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணா என்ற தலைப்பிலே இடம்பெற இருக்கின்றது. 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் சீதா ராமா கல்யாணம் என்ற தலைப்பிலே இந்த இரண்டு சொற்பொழிவுகள் இடம்பெற இருக்கின்றது. இடம் கில்ஸ்பரோ ரூம், பிக்லிங் கன்வென்ஷன் சென்டர், 3 கிங்ஸ், ஓக்லண்ட். இந்த நிகழ்ச்சி தொடர்பான தொடர்புகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021620621, தசீகரன் 0272233 0301 ஸ்ரீதர் 0211820275 இந்த தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 21-22 தினங்களிலே பிக்லிங்ஸ் என்ற ஹில்ஸ்பரோ மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அதே நேர்களே, இந்த நிகழ்ச்சிகளோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. தொடரும் பாடலோடு மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்மனோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
மாமி கிட்ட பேச போற மணி கண்ணுக்கா
போனதில்லை, வந்தாலதான் கண்ணே வந்தா